الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم دائمًا إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அந்த அல்லாஹ் புகழுக்குரியவன் என்று உள்ளத்தால் எடுத்து இந்த விஷயத்தை நாவினால் எட்டி வைக்கிறேன். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறியதைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த இருளிலே இருந்த மக்களை வெளிச்சத்திலே விட்டு சென்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் சபோ தாபியீன்கள் நல்ல தியார்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாவை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா அல்லாஹினுடைய அடியார்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு குர்ஆனின் மூலமாக ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக அல்லாஹ் காட்டியிருக்கிறான். அந்த வகையிலே இபாதுர் ரஹ்மான் அல்லாஹினுடைய அடியார்கள் இந்த உலகத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான். அல்லாஹினுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் வீணான வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள், வீணானவைகள் இந்த நாவினால் பேச மாட்டார்கள், வீணானவைகளுக்கு இந்த காதை கொடுத்து கேட்க மாட்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது وَقُلْ لِعِبَادِي يَقُولُ الَّتِي هِيَ أَحْسَنُ நபியே நபியே நாயகமே என்னுடைய அடியாருக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும்போது அழகியதை பேச சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும், சமூகத்துக்கு நல்லதை கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பேசுகின்ற போது இந்த நாவினால் எதை பேச வேண்டும், இந்த நாவினால் எதை பேசக்கூடாது, இந்த நாவினால் எதை பேசினால் எங்களுடைய பட்டோலைக்கு நன்மைகள் வரும், எந்த விடயங்களை பேசினால் எழுதப்பட்ட பட்டோலை இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கப்படும் என்ற விடயங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாவினால் நாங்கள் எதையும் பேசிவிட முடியாது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான்,
யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்,
ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
வகூலூ கௌலன் சதீதா,
நீங்கள் நேர்மையான பேச்சை பேசுங்கள். நேர்மைக்கு மாற்றமான எந்த விடையும் உங்களுடைய நாவினால வந்துவிடக் கூடாது. இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய நாவினால் நேர்மைக்கு மாற்றமான எந்த பேச்சும் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார்.
அல்லாஹு
தஆலா சொல்கிறான், அடியார்களே மக்களுக்கு நல்லதை பேசுங்கள், அருவறுப்பானதை பேசாதீர்கள், பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், மற்றவருடைய பிரச்சனைகளை நீங்கள் கோல் சொல்லி அதை மூட்டி விடாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள், திட்டாதீர்கள். இந்த நாவினால் நேர்மையை பேசுங்கள், இந்த நாவினால் உண்மையை பேசுங்கள், இந்த நாவினால் மற்றவருக்கு நல்ல வழியை காட்டி கொடுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நாவுதானே எப்படியும் பேசலாம் என்று நாம் நிலைப்பாட்டில் இருந்து விடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் யாருடைய மனதையும் உடைக்குமாறு சொல்லவில்லை. எங்களுக்கு அல்லாஹ் நிறைய வசதி வாய்ப்புகளை நியமத்துக்களை தந்திருப்பான். எங்களுடைய செல்வத்தை அதாவது ஏழைகளுக்கு முன்னால் கதைக்க கூடாது. எங்களுடைய ஆரோக்கியத்தை நோயாளிக்கு முன்னால் கதைக்க கூடாது. சிறை கைதிகளுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி கதைக்க முடியாது. பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளைகளை பற்றி கதைக்க முடியாது. அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோருடைய பெருமதியை பற்றி கதைக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய மனம் உடைந்து போகும். அதனால் இஸ்லாம் தெளிவாக எல்லா துறையிலும் எங்களுக்கு வழிகாட்டி தருகிறது. கண்ணியமானவர்களே, தாய் தகப்பனோடு எப்படி பேச வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லித்தருகிறது. அல்லாஹு அவங்களுக்கு அவரோட சங்கையான முறையில பேசுங்க. கரீமா என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹுடைய சிபத், அல்லாஹுடைய சிபத்துல ஒன்று சங்கையானவன் சங்கையான முறையில எந்த வார்த்தையை பேசினா அவங்களை தாய் சாப்பிட மனம் இழகுமோ, தாய் சாப்பிட மனம் குளிருமோ, அப்படியான வார்த்தைகளை நீங்க தாய் சாப்பிட பேசிக் கொள்ளுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான். கண்ணியமானவர்களே, எந்த அளவு நாள் கடும்போக்குவாதிகளோடு எப்படி பேச வேண்டும் அதையும் இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே இரண்டு நபிமார்களை பிரவுனிடத்திலே அனுப்புகின்றான். பிரவுன் எப்படிப்பட்ட குடியவன் என்று எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, எந்த சின்ன பிள்ளையிடத்திலே கேட்டாலும் பிரவுனை பற்றி சொல்லுவார்கள். அந்த அளவு மகா பெரிய ஒரு கொடியவன் தான் பிரவுன். ஆனால் அந்த பிரவுனிடத்திலே அனுப்புகின்ற போது அல்லா இரண்டு நபிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற புத்திமதி எது தெரியுமா? உங்களை நாவ பாதுகாக்கணும் என்ற விஷயத்தை அல்லா சொல்லிக் கொடுக்கிறான். அந்த இரண்டு நபிமார்கள் அல்லா அனுப்புவதற்கு முன்னதாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறான், அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான், அவர்களுக்கு பேசுகின்ற முறையை கற்றுக் கொடுக்கிறான். பிரான் தானே, கடுங்கோலன் தானே, எப்படியும் கதைக்கலாம், எங்களுக்கு எதிரானவருக்கு எப்படியும் கமெண்ட் பண்ணலாம், எப்படியும் எழுதலாம் என்ற நிலைப்பாட்டில் ஒரு முஸ்லீம் வாழ முடியாது. அல்லாஹு தஆலா அந்த பிரானுடைய வரலாறை சொல்கிறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்களையும் அல்லாஹ் அந்த பிரானுடத்திலே அனுப்புகின்றான். இதுஹபா இலா பிரவுன், நீங்க ரெண்டு பேரும் பிரவுன்ட்ட போங்க. அவன் நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான், ஹக்கு பாக்கு தெரியாம வாழ்றான். எனவே நீங்க ரெண்டு பேரும் அவட்ட போங்க, போய் எப்படி தெரியுமா பேசணும். நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பேசுங்க, மிருதுவாக பேசுங்க, சொத்தாக பேசுங்க. பிரவுன் தானே, கொடுங்கோலன் தானே, எப்படியும் பேசலாம், அவன் மனத்தை எப்படியும் உடைக்கலாம் என்று நிலைப்பாட்டில் நீங்க பேச முடியாது. நீங்க அப்படியே கவுலன் லையினா மிருதுவாக பேசினா என்ன தெரியுமா என்ன நடக்கும்? அப்படி நீங்க நல்ல முறையில பேசினா, கௌலன் லையினா, மிருதுவாக நீங்க பேசினா, அவன் படிப்பினை பெறுவான். முஸ்லீம்கள் நேர்மையைத்தான் பேசுவார்கள், முஸ்லீமுடைய நாவால நல்லதுதான் வரும் என்ற படிப்பினை அவனுக்கு இருக்கும். அப்படி இல்லை என்றால் அல்லது அல்லாஹு அவன் பயப்படக்கூடும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அந்த ஃபிரௌனோடு கூட பேசக்கூடிய முறையை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் என்றால், எங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் முன்னப்பின் ஆகின்ற போது நாங்கள் எவ்வளவு பேசுகின்றோம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கட நாவு நானே எப்படியும் பேசலாம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்து விட முடியாது. நாங்கள் அப்படி பேசினா எங்கட நன்மை எல்லாம் இன்னொருத்தருக்கு போய் சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களோட நாவால உண்மையைத்தான் நீங்க பேசணும்.
யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்,
ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
வகூனூ மஅஸ் ஸாதிகீன்,
நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை சொல்லுகின்ற போது,
இன்னஹு கான சாதிகல் வாஇத்,
நிச்சயமாக அவர் வாக்குறுதிகளிலே உண்மையாராக இருந்தார் என்று சொல்லி காட்டுகிறான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்லுகின்ற போது,
இன்னஹு கான சித்தீகன் நபியா,
அவர் உண்மையான ஒரு நபியாக இருந்தார், சித்திகாக இருந்தார் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கின்ற போது, அறுப்பதற்கு அவர் முயறுகின்றார் தன்னுடைய மகனை,
கது சத்தர்ருயா,
நீங்க கண்ட கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க சொல் வீரல் அல்ல செயல் வீரல் என்பதை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே நாங்கள் சொல்லிலும் செயலிலும் உண்மையாராக இருக்க வேண்டும். உண்மை என்பது எங்கட வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்கட தொழில வெளிப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னதாகவே உண்மை பேசக்கூடியவராக இருந்தார்கள், நுபுவத்துக்கு முன்னதாகவே நம்பிக்கையாளராக இருந்தார்கள். வாயினால் மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே எந்த வார்த்தையும் நம்பி ஒப்படைக்கலாம், எந்த பொருளை நம்பி ஒப்படைக்கலாம், அந்த அளவு அமானிதம் பேணக்கூடியவராக, அந்த அளவு நம்பிக்கை நாணயம் காப்பவராக ஸல்லல்லாஹு நபிமார்களோடு அவர் இருப்பார் என்ற கருத்தை நல்லே, நாங்கள் எப்போது இந்த நாவினால உண்மையத்தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. இன்றைக்கு சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம், நிறைய பொய்யர்கள் இருக்கிறத பார்க்கிறோம், கொடை பொய்யர்கள் இருக்கிறார். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து விட்டு லட்சக்கணக்கிலே கொடுத்ததாக பேசுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் சமூகத்திலே அரசியல் பொய்யர்கள் இருக்கிறார்கள், ஒரு வேலையைத்தான் செய்து கொடுப்பார்கள், பல வேலையை செய்தாக பேசுவார்கள். இன்னும் சமூகத்திலே குடும்பம் கலைக்கும் பொய்யர்களும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாவினால் அப்படியான விடயங்கள் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. என்ன செய்கிறது? இங்கு உள்ள விடயத்தை அங்கேயும், அங்குள்ள ஒரு விடயத்தை இங்கேயும், இங்கு இல்லாத ஒன்றை அங்கேயும் சொல்லி அந்த குடும்பத்தை கலைக்கின்ற பொய்யர்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் சமூகத்திலே கேலி பொய்யர்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் மக்களை சிரிப்பதற்காக பொய் சொல்லக்கூடியவர்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாவினால் எதையும் பேச முடியாது. இந்த நாவு இருக்கிறது மிகவும் பயங்கரமான ஒரு பூ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்கை பிடிக்க சொன்னார்கள், அதிகமான மக்களை நரகத்தில் முகம் குப்புற தள்ளக்கூடிய ஒரு உறுப்பு தான் இது சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த நாவு கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். ஆனா 50-60 கிலோகிராம் இடையுடைய இந்த முழு உடம்பையும் கொண்டு நரகளே வீசக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த உறுப்பாக இந்த 50 கிராம் உடைய நாக்கு இருக்குது. 50 கிராம் தான், ஆனால் 50 கிலோகிராம் இடையுடைய உடம்ப கொண்டு நரகளை தள்ளக்கூடிய பவர் அந்த நாக்கு இருக்குது. கண்ணியமானவர்களே, நரம்பு இல்லை, திரும்பி திரும்பி நினைத்த பக்கம் எல்லாம் பேசும். எனவே கண்ணியமானவர்களே, உள்ளத்திலே பட்ட எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது. உள்ளத்தில் நிறைய விடயங்கள் தோன்றும். ஒரு மஜ்லிஸில் இருப்போம், நிறைய விடயங்கள் உள்ளத்திலே தோன்றும், பேச வேண்டும் என்று. ஆனால் எல்லா விடயத்தையும் பேசிவிடக் கூடாது. உள்ளத்திலே பட்டதை நல்லதை புரட்சி பேச வேண்டும். அப்படி நாங்கள் நல்லதை பேசினால் தான் எல்லோரும் புரிவார்கள். உள்ளத்திலே பட்ட எல்லாவற்றையும் பேசினால் சிலர் தான் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். எனவே எங்களுடைய உள்ளத்திலே பொருகின்ற எல்லாவற்றையும் பேசினால் சிலர் தான் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். எனவே உள்ளத்திலே எழக்கூடிய விடயங்களை, நல்ல விடயங்களை புரக்கி கதைக்கின்ற போதுதான் அது சமூகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை சமூகத்தை பிரிக்கின்ற வார்த்தையாக, குடும்பத்தை கலைக்கின்ற வார்த்தையாக, ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற வார்த்தையாக இருந்து விடக்கூடாது. அருமை இனாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த மனிதர் தூர்க்கவாதியது. அருமை இனாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா, இந்த மனிதர் செலவழிக்க கூடிய ஒரு விஷயத்திலே செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம், பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசியிருக்கலாம். இந்த இரண்டு காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்படலாம் என்ற கருத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக அமைந்துவிடும். எனவே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அளந்து பேசுங்கள். சில மனிதர்களை பார்க்கிறோம் சமூகத்தில், பணம் கிடைத்துட்டா நினைத்தவாறு பேசுவார். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், பணம் இருக்குது, பணம் மனிதரை பல கோணத்துல மாற்றக்கூடியது. என்னிடத்துல பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்கள் செல்வந்தன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க பணத்தை யார்த்தையாவது வாங்குறோமா, நாங்க கடனாளி, நாங்க ஏழை. கண்ணியமானவர்களே, பணத்தை நாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிறோங்களா, நாங்க கொடையாளி. கண்ணியமானவர்களே, பணத்தை நாங்க கொடுக்காம பதுக்கி பதுக்கி வைக்கிறோமா, நாங்க கஞ்சன். பணத்தின் மீது அதிகமாக ஆசை வைக்கிறோமா, நாங்க பேராசை பிடித்தவன். எனவே பணம் மனிதனை பல கோணத்திலே மாற்றக்கூடியது. எனவே பணம் கிடைத்து விட்டது என்பதற்காக வேண்டி மக்களோடு பேசுகின்ற போது நிதானத்துக்கு மாற்றமாக வாயிலே வருகின்ற எல்லா வார்த்தைகளையும் பேசிவிடக் கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள்ல நல்ல விடயங்களை பேசணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஓட்டாண்டி நஷ்டவாளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுடைய சமுதாயத்திலே தீனார் தினகம் இல்லாதவர்கள், நாங்கள் சொல்ல போனால் தோட்ட துறவுகள், பணம் இல்லாதவர்கள் என்ற கருத்தை சஹாபாக்கள் சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய முஃப்ளிஸ், நீங்கள் செய்யக்கூடிய ஓட்டாண்டி வங்கலோட்டுக்காரர் யார் என்றால், நிச்சயமா நீங்கள் சொல்லக்கூடிய வங்கலோட்டுக்காரன் உண்மையான வங்கலோட்டுக்காரன், உண்மையான நெசவாளி யார் என்றால், நாளைய கயாமத்துடைய நாளையில நிறைய நோன்புகளோடு வருவார், நிறைய தொழுகைகளோடு வருவார், நிறைய ஜகாத் என்ற அமலோடு வருவார். ஒரு பக்கம் அவருடைய அமல்கள் குவியல் குவியலாக இருக்கும், இன்னொரு பக்கம் அவரை பற்றிய முறைப்பாடுகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். நன்மைகள் ஒரு பக்கம் வர, இன்னொரு பக்கத்திலே ஒரு மனிதர் வந்து சேருவார், கது சத்தமஹாதா, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே இந்த நாவினால் என்னை ஏசினான் யா அல்லாஹ், எனக்கு நீதத்தை பெற்றுத்தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே கேட்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு நன்மையோடு வந்த மனிதனுடைய நன்மை எடுத்து அப்படியே கொடுப்பான். கொடுத்ததுக்கு பின்னால் இன்னும் ஒரு மனிதர் வருவார், வந்து சொல்வார், கதபஹாதா, யா அல்லாஹ், இவன் என்னை இட்டு கட்டினான், என்னை தலை நிமிர்ந்து வாழ விடாமல் இந்த உலகத்திலே தலை குனிந்து வாழ வைத்தான், என்னுடைய குடும்பத்தை கலைத்தான், என்னுடைய மானத்திலே விளையாடினான், யா அல்லாஹ், எனக்கு இப்போதாவது நிம்மதியை பெற்றுத்தா என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற போது அல்லாஹ் நீதமானவன் அல்லவா, நீதம் செலுத்தக்கூடிய ரப் அல்லவா, பறவைகளுக்கு கூட நீதம் கொடுக்கக்கூடிய ரப் அல்லவா, அந்த ரப் என்ன செய்வான், அவருடைய அமல்களை இவருக்கு அப்படியே கொடுப்பார். கண்ணியமானவர்களே, கொடுத்ததுக்கு பின்னார் இன்னும் ஒரு மனிதர் வந்து சொல்லுவோம், அக்கல மாலஹாதா, இவன் ஜகாத்து கொடுத்தான் உண்மை, தொழுதான் உண்மை, நோம்பு நோற்றான் உண்மை, யா அல்லாஹ், என்னுடைய பணத்தை சிந்திருக்கிறான் யா அல்லாஹ், எனவே எனக்கு நீதம் பெற்று தாயா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்ட போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அவருடைய அமல்களை அப்படியே இவனுக்கு கொடுப்பான், இவருடைய அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும். அதற்கு பின்னால் இன்னும் ஒரு மனிதர் வருவார், வந்து சொல்வார், கண்ணியமானவர்களே, அந்த மனிதர் வந்து சொல்லுவார், எனக்கு இவன் இன்னும் அநியாயம் செய்தார், என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் அவனுக்கு அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, அரசியல் பலம் இருந்தது, அதை வைத்து என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான் யா அல்லாஹ். நீதி யாருக்கு இல்லா? நீதான் நீதியாளன் யா அல்லாஹ். அன்று பொறுமையோடு இருந்தன் யா அல்லாஹ். இன்றின் பொறுமையை காத்து உன்னிடத்திலே நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். நியாயம் உள்ள ரப் அல்லவா, நீதி செலுத்தக்கூடிய ரப் அல்லவா அல்லாஹ். என்ன செய்ய உடத்திலே நன்மை எல்லாம் முடிந்து கொண்டு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அல்லாஹ். இவருக்கும் ஒரு நீதத்தை செலுத்த வேண்டுமே என்பதற்காக அந்த இன்னும் ஒரு மனிதர் கது சத்தமாகாதார், இவன் என்னை ஏற்றினான் என்று சொல்லுவான். அப்போதும் எனக்கு அவனுடைய பாவங்களை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இறுதியிலே சும்மதுரி ஹபின்னார், இவன் நரகத்தில் வீசப்படும் என்று சொன்னார். இவன் தான் உண்மையான சவாலி. நிறைய அமல்கள் செய்திருப்போம், ஆனால் நாளைய மறுமையிலே அது எங்களுடைய மீதான் இருக்காது. அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள், கண்ணீர் வடியுங்கள். எங்களுடைய அமல் முழுக்க முழுக்க நாளைய மறுமையிலே எங்களுடைய மீதானுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சகஜத்திலும் கண்ணீர் வடியுங்கள். கண்ணியமானவர்களே, நிறைய பேர் நாளைய மறுமையிலே அமல்கள் எல்லாம் மற்றவருடைய தராசிக்கு கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர் வரட்டு கௌரவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்காமல் இருந்து விடாதீர்கள். மன்னிப்பு கேளுங்கள். மற்றவருக்கு அநியாயம் அழைத்தால் இந்த உலகத்திலே அந்த அநியாயங்களுக்கு பகரமாக அவர்களுக்கு ஏதாவது பகரம் செய்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கின்ற போது நாளைய மறுமையிலே அல்லாஹ் நீதம் செலுத்த காத்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் எல்லாருக்கும் நீதம் செலுத்தக்கூடிய என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாவினால் நல்ல விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். இந்த நாவினால் அருவறுப்பான விடயங்களை பேசக்கூடாது. இந்த நாவினால் புறம் பேசக்கூடாது. அல்லாஹு தஆலா பரிசுத்து அல் குர்ஆனில் சொல்றான், வலா தஜஸ்ஸு, நீங்க துருவி துருவி ஆராய வேண்டாம், செக்யூரிட்டி வேலை பார்க்க வேண்டாம். அது அல்லாஹுடைய வேலை. துருவி துருவி ஆராய்வது அல்லாஹுடைய வேலை. எனவே நீங்க என்ன செய்யணும்? துருவி துருவி ஆராய வேண்டாம். வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் சிலர் சிலருடைய குறைகளை புறம் பேச வேண்டாம். அப்படி நீங்கள் புறம் பேசினால் அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லம்மாஹி மைதா ஃபகரிஹ்துமூ. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அப்படி புறம் பேசினா என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் தின்னுவதற்கு சமனின்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கிறான், அப்படி நீங்கள் தின்னமாட்டீர்கள், விருப்பீர்கள். எங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தொழுவிப்பதற்காக தொழுகையுடைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜனாதாவில் இருந்த ஒரு பகுதியை ஒட்டிய ரோடத்தில் கொடுத்தால் சாப்பிடுங்க, யாராவது சாப்பிடுவாரா? கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கோழி அரிசி சாப்பிடுகிறோம், மாட்டு அரிசி சாப்பிடக்கூடிய சமூகத்தில் இருக்கிறார்கள், ஆற்றலில் சாப்பிடக்கூடிய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் புறம் பேசக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் மனித மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மற்றவருடைய குறைகளை பேசினால் நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனை எங்களுக்கு தருவான். எனவே எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த நாவினால் கொடுத்த கொடைகளை சொல்லி காட்டக்கூடாது. நாங்க யாருக்காவது தர்ம செஞ்சிருப்போம், யாராவது நல்ல மனிதர் ஒருவர் வந்து எங்களுக்கு கேட்டிருப்பார், அவர் நல்லா வாழ வேண்டுவதற்காக வேண்டி அவரை வாழ வைக்க கொடுத்திருப்போம். ஆனால் அவர் எங்களுடைய பணத்தால் வாழ்ந்தும் இருப்பார், எங்களுடைய பணத்தால் வீடும் கட்டியிருப்பார். நாங்கள் 10 வருடங்களுக்கு பின்னால் சொல்கிறோம், நான் தந்த பணத்தால் தான் நீ வீடு கட்டினாய் என்று அவரை நாங்கள் சாட்சி, எங்களை மேலெண்ணமாக நாங்கள் பேசுவோம் என்றால் எங்களுடைய அமல் அப்படியே வீணாகிவிடும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக எச்சரித்தார். ஒரு மனிதன் கொடுத்த தானத்தை தர்மத்தை சொல்லி காட்டினா எந்த அளவு எச்சரிக்கண்டா, நாய் இருக்குதே, ஒரு நாய் வாந்தி எடுத்து அந்த வாந்தியை திரும்ப எப்படி சாப்பிடுமோ அதை போலதான் ஒரு மனிதன் சொல்லி காட்டுவது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி யாரும் கொடுத்த தான தர்மங்களை சொல்லி காட்டாது.
அப்படி சொல்லி காட்டினா நாங்க கொடுத்த சொத்து செல்வம் எல்லாம் நாளைய மறுமையில யாருடைய மீதால் இருக்க போகிறது. எனவே என்ன செய்யுங்க, கொடுத்த தான தர்மங்களை மறையுங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில எங்கட மீதால் அதை கொண்டு வருவான். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த நாவினால் குடும்ப வாழ்க்கைகளை வெளியிலே போய் சொல்லக்கூடாது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான உரையாடல்கள் சம்பாஷணம் இவைகளை வெளியிலே போய் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நாளைய மறுமையிலே வேதனையால் கடுமையானவன் யார் தெரியுமா? மனைவி இடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு வெளியிலே போய் சொல்லக்கூடியவன், இந்த இரகசியங்களை பகிரங்கப்படுத்தக்கூடியவன், இவர்கள் தான் நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வேதனையால் கடுமையானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ஒரு சபையில இருக்கிறோம், மசூரா பண்ணுகிறோம், ஒரு சொசைட்டி ஒரு கமிட்டி இருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மசூரா பண்ணுகிறோம் ஒரு நலவுக்காக. உதாரணமாக ஒருவர் தவறு செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரை திருத்த வேண்டும், எல்லாரும் சேர்ந்து மசூரா பண்ணுவோம். ஆனால் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார், அவருடைய ஊட்டிக்கு போய் செல்கிறார், அவருடைய வீட்டுக்கு போய் செல்கிறார், எல்லாரும் சேர்ந்து மசூரா பண்ணி விட்டார்கள், உங்களை பிடிக்க வரப்போகிறார்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இப்படி யாராவது சொல்லிவிட்டால் அவர் முனாஃபிக். ஆயத்துல் முனாஃபிக் தலாசன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் மூன்று என்று சொன்னார்கள். அதுல ஒன்று, நம்பினால் மோசடி செய்வான். நாங்க நம்பி நிர்வாகத்துக்கு ஒப்படைச்சோம், நம்பகமாக சில வேலைகளை செய்ய முடியாது, என்ன செய்கிறார், அவரை வெளியிலே போய் சொல்லுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, சில விவகாரங்கள் நிர்வாகத்துக்குள்ளே நாங்கள் பேசுவோம், ஆனால் அது அவருடைய மனைவிக்கு கூட தெரியாமல் இருப்பதுதான் ஏற்றமாக இருக்கும். சில வேலை பெண்களுடைய விடய பெண்களிடத்தில் ஒரு விடயத்தை சொன்னால் அவர்கள் பல இடத்துல அதை சொல்லிவிடுவார்கள். அவருடைய ஒரு சுபாவம் இருக்கிறது, அவர்கள் அதனை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கமார்கள், உடனே சொல்லிவிடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மசூராக்கள் பண்ணுகின்ற போது அமானிதம் பேணிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த நாவினால புறம் பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பிறருக்கு இட்டு கிட்டக்கூடாது, இப்படியான காரியங்களை விட்டு முன்னாடி நாவை பாதுகாத்துக் கொள்ள. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத் மிகவும் குறைவான அமல் இபாதத். இந்த அமல் இபாதத்துக்கெல்லாம் நிறைய கூலிகளை எங்களுக்கு தருகிறான். அந்த கூலிகள் நாளைய மறுமையில் எங்களுடைய மீசானுக்கு எங்களுக்கு வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்வது, எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வோம். நான் சொல்லக்கூடிய தொழுகை எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு வக்து பரலான தொழுகைக்கு நாங்கள் 10 நிமிடம் ஒதுக்குவோம். 5 நேரம் தொழுகிறோம் என்றால் கிட்டத்தட்ட 50 நிமிடம் நாங்கள் தொழுகிறோம். ஒரு மனுஷியான வைத்துக் கொள்வோம், 24 மனுஷியானத்திலே ஒரு மனுஷியான படைக்கிற புக்கு அவனி தொழுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரே ஒரு வருடம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்திருக்கிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய 48 வருட ஆயுளிலே 2 வருடங்கள் தொழுதிருக்கிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளில பரவான தொழுகைகள் 4 வருடங்கள் தொழுதிருக்கிறான். நோம்பை எடுத்து பாருங்கள், 12 மாதத்திலே 1 மாதம் நோம்பு. அப்படி என்றால் 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே 1 வருடம் நோம்பு பிடிக்கிறார். 24 என்றால் 2 வருடம், 48 என்றால் 4 வருடம், 96 வருடங்கள் என்றால் 8 வருடம். ஒரு மனிதன் 96 வயதிலே மௌத்தாகிறான் என்று வைத்துக் கொண்டான். அந்த மனிதன் 96 வருட வாழ்க்கையில் வெறுமனே பரலான சுஜூது 4 வருஷம், பரலான நோம்பு வெறுமனே 8 வருஷம் தான் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் நிறைய கூலிகளை கொடுக்கிறார். ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சுன்னத்தான நோம்பு அல்லாஹ்வுடைய பாதையில போய் நோற்றால் அந்த மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார். 70 ஆண்டுகள்ல 1 ஆண்டு ஒரு ஹரீஃப் வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு மிசால். நம்முடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் வானம் பூமி இடைப்பட்ட அளவு 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குறான். ஒரு சுன்னத்தான நோம்பினான். எனவே நாம செய்யக்கூடிய இபாதத் குறைவான இபாதத், முழுமையான கூலி. நாங்க செய்யக்கூடிய இபாதத்துல அல்லாஹ் நிறைய பரக்கத்தை தந்திருக்கிறான், நிறைய கூலியை தந்திருக்கிறான். அந்த கூலி நாளைய மறுமையில எங்களுடைய மீசானுக்கு அது வர வேண்டும். அப்படி எங்களுடைய மீதானுக்கு வருவதாக இருந்தா எங்களுடைய நாவை சரியான முறையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாக்க இல்லைன்றால் நிச்சயமாக எங்களுடைய நன்மை எல்லாம் நாளைய மறுமையிலே அது எங்களுடைய மீதான் இருக்காங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான ஒரு விடயம், கண்ணியமானவர்களே, இந்த பள்ளிக்காக வேண்டிய முக்கியமான ஒரு காணியை வாங்க இருக்கிறார்கள். அதற்காக உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கின்றார்கள் நிர்வாகம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியமானவர்கள் அந்த உதவியை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய தர்மம் அது வீணாகாது. நாளைய மறுமையில் அது நிச்சயமாக எங்களுக்கு கை கொடுக்கும். இந்த உலகத்தில கெட்ட மரணத்தை விட்டு நீங்களை பாதுகாக்கும், பயங்கரமான நோயை விட்டு நீங்களை பாதுகாக்கும், நிறைய செலவுகள் போகக்கூடிய நோய்களை விட்டு நீங்களை பாதுகாக்கும். ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்கக்கூடிய மக்களுக்கு வானவருடைய துவா இருக்குது. கொடுக்காம பதுக்கி பதுக்கி வைச்சா இன்னொரு வானவர் பதுவா செய்கிறார். யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மரக்கு சொல்லுகிறார், உனக்கு அல்லாஹ் இதை விட பல மடங்கு தருவானாக, அல்லாஹ் இதை உனக்கு இருட்டி பாக்கி தருவானாக, நீ கொடுத்ததுக்கு பகரமாக அல்லாஹ் அந்த உலகத்திலும் கொடுப்பான், நாளைய மறுமையிலும் கொடுப்பான். யாரெல்லாம் கொடுக்க இல்லையோ அந்த மனிதனுக்கு தலப்பா அழிவை கொடுப்பாயாக. அந்த அழிவு உங்க மட்டுமில்ல, நாளை மறுமையில் இருந்தான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த சதக்காவுடைய விஷயத்துல எல்லாரும் பங்கெடுத்துக் கொள்ளுங்க, கொடுத்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்று முஸ்லீம் நாடுகள் எல்லாவற்றிலும் பேசக்கூடிய முக்கியமான ஒரு விவகாரம் தான் மியான்மாருடைய சகோதரர்கள். கண்ணியமான மியான்மாரில் வாழக்கூடிய எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அண்மையிலே ஒரு வார காலத்துக்குள் 2000 முஸ்லிம் மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார். கவலையான செய்தி எதுவென்றால் கண்ணியமானவர்களே, உயிரோடு எங்களுடைய பிள்ளைகளை அடித்துக் கொள்கிறார்கள். மீன் வெட்டுவதை போன்று கையில எடுத்து குழந்தைகளை வெட்டுகின்றார்கள். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, 1960 ஆண்டு அந்த மியான்மாரிலே ராணுவம் ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரை முஸ்லீம்களுக்கு சோதனையாகத்தான் இருக்கிறது. 1982 ஆண்டு அந்த மியான்மாரிலே முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுகின்றார்கள். மியான்மாரில் இருக்கக்கூடிய அந்த அரசு ராணுவம் ஒரு சட்டத்தை போடுகின்றார்கள். அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு சட்டம். கண்ணியமானவர்களே, அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கிய அந்த முஸ்லீம்களுக்கு இங்கு குடியுரிமை கிடையாது, அவர்கள் வந்தான் வருத்தாங்கள் என்ற ஒரு சட்டத்தை எழுதுகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக அவர்கள் எழுதுகின்றார்கள், அந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் இந்த அரசிடத்திலே இந்த ராணுவத்திலே அனுமதி கேட்க வேண்டும். அப்படி திருமணத்துக்கு அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே யாரையாவது ஒருவரை தெரிவு செய்தால் திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி திருமணம் முடித்து விட்டாலும் 2 பிள்ளைகளுக்கு மேலே உங்களால் பெற முடியாது. இப்படி என்றெல்லாம் சட்டத்தை வகுத்தால் அது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு, கண்ணியமானவர்கள் விரிவாக பேச வேண்டிய தலைப்பு. இப்படியெல்லாம் சில சட்டங்களை போட்டார்கள். இதற்கு சில முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அதுக்கு பிற்பட்ட ஒரு காலத்திலே எந்த அளவு அந்த பிரச்சனை முத்துகிறது என்றால் எங்கள் மீது ஹராமாக்கிய பண்டி இறைச்சியை சாப்பிடுமாறு அங்குள்ள அந்த மியான்மர் முஸ்லீம்களுக்கு அவர்களால் வற்புறுத்தப்படுகிறார்கள். அப்போது அந்த முஸ்லீம்கள் அதற்கு இணங்கவில்லை, குரல் கொடுத்தார்கள், பேசினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அநேகமான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். அன்றில் இன்று வரைக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படியே நீண்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, 25-30,000 மியான்மர் முஸ்லீம்கள் பங்களாதேஷ் பகுதிக்கு அண்மித்தவாறு இருக்கக்கூடிய அந்த போட் பகுதியிலே காட்டுக்குள்ளே மலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புலியானை எங்களுக்கு வரும் என்றால் அவர்கள் கடலிலே குதிப்பதற்கு, போட்டினூடாக கடலிலே குதிப்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் மியான்மரில் இருந்து அந்த இடத்திலே இருந்து இலங்கையை வந்தடைவார்கள், அப்படி என்றால் இந்தியா வந்தடைவார், அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு கடற்கரப்பிலே போய் ஒதுங்குவார்கள். அவர்களே சில மக்களை சில நாடுகள் பொறுப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு ஒரு விடுவு கிடைக்க வேண்டும். அதற்காக வேண்டி வெள்ளிக்கிழமையினால் எங்களுடைய துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நாள், எங்களுடைய ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் அவர்களுக்காக வேண்டிய பிரார்த்தனையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சென்ற கிழமையெல்லாம் நாம் பெருநாளைக்காக வேண்டி தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருந்தோம். உடுப்புக்காக வேண்டியும் தின்பகங்களுக்காக வேண்டியும் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த முஸ்லீம்கள் நல்ல அந்த நாளிலே அவர்களுக்கு பெருநாளை கொண்டாடி கொள்ள முடியாமல் பயத்தோடு அச்சத்தோடு தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அங்கும் இங்கும் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜாஜிகள் மக்கா மதீனாவிலே பணத்தை கொடுத்து தியாகம் செய்து தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுகிறோம். ஆனால் அவர்கள் ஐந்து நேரத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு தொழுகை ஜனாதா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கையெழுந்துங்கள். ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதி, முஃமின்கள் எல்லாரும் ஒரு மனிதனை போன்றவர்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமஸலில் ஜஸத், ஒரு உடம்பை போன்றவர்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். உடம்பிலே ஒரு கண்ணுக்கு ஒரு வருத்தம் வந்துவிட்டால் கை பிடிக்க மறுக்கும், கால் நடக்க மறுக்கும், உடம்பு ஓய்வெடுக்க மறுக்கும், வளமையாக இயங்கிய செயற்பாடுகள் இயங்க மறுக்கும். கண்ணியமானவர்களே, ஏன் உடம்பிலே ஒரு வருத்தம்? அதை போலதான் எங்களுடைய ஒரு முஸ்லீம் சகோதரர்களுக்கு இப்படியான அநியாயம் உழைக்கப்படுகின்ற போது எங்களுடைய மனங்களும் நடுங்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி கண்ணீர் மல்க நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. அந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடுவை கொடுப்பானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய நல்ல முடிவுகளை எம் அனைவருக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக மியான்மாரில் வாழக்கூடிய எங்களுடைய முஸ்லீம்களுக்கு நல்ல ஒரு விடுவை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு களிமாவோடு மௌத்தாகக்கூடிய மக்களாக கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் உனக்கு பொருத்தமான நன்மக்களாக கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களோட துஆக்களோட தரிப்புரை கிருபையை கொண்டு கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஃபர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.